அன்பிற்கினிய நெஞ்சங்களே, www.manavai.com வழங்கும் ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தவக்காலம் இரண்டாம் ஞாயிறு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
பாவிக்கு புகலிடம் ஏசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் ஏசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பாவமானாரே, பரமான சிலுவை சுமந்தவரே. பாவிக்கு புகலிடம் ஏசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட, கிரீடம் முள்களில் பின்னி சூடிட. கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட, கிரீடம் முள்களில் பின்னி சூடிட. இரத்த வெள்ளத்தில் கர்த்தர் தொங்கினார், இதை காணும் உள்ளம் தாங்குமோ. புகலிடம் ஏசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் ஏசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. உலகத்தின் ரட்சகர் ஏசுவே, உயிர் கொடுத்தார் உயிர் தேழுந்தார். உலகத்தின் ரட்சகர் இயேசுவே, உயிர் கொடுத்தார் உயிர் தேழுந்தார். நம்மை நம்பினால் உன்னை கைவிட வளராமல் நம்பி ஓடிவா, வளராமல் நம்பி ஓடிவா. பாவிக்கு புகலிடம் ஏசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் ஏசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வாருங்கள் என் அண்டையில் என்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வாருங்கள் என் அண்டையில் என்கிறார். இலை பாருதல் தரும் இயேசுவை இன்று தேடி நாடி நம்பிவா, இன்று தேடி புகலிடம் ஏசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் ஏசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பாவமானாரே, பரமான சிலுவை சுமந்தவரே.
பாவிக்கு புகலிடம் ஏசுரட்சகர் பாரினி பலியாக மாண்டரே.
முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். கடவுள் ஆபிரகாமை சோதித்தார். அவர் அவரை நோக்கி, ஆபிரகாம் என அவரும் இதோ அடியேன் என்றார். அவர், உன் மகனை நீ அன்பு கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்துக் கொண்டு மோரியா நிலப்பகுதிக்குச் செல். அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்றார். ஆபிரகாமுக்கு கடவுள் குறிப்பிட்டுச் சொல்லிய இடத்தை அவர்கள் அடைந்தனர். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிப்பிடம் அமைத்து அதன்மேல் விறகு கட்டைகளை அடுக்கி வைத்தார். பின் தன் மகன் ஈசாக்கை கட்டி பீடத்தின் மீதிருந்த விறகு கட்டைகளின் மேல் கிடத்தினார். ஆபிரகாம் தம் மகனை வெட்டுமாறு தம் கையை நீட்டி கத்தியை கையில் எடுத்தார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் வானத்தில் நின்று ஆபிரகாம் ஆபிரகாம் என்று கூப்பிட அவர், இதோ அடியேன் என்றார். அவர், பையன் மேல் கை வைக்காதே, அவனுக்கு எதுவும் செய்யாதே, உன் ஒரே மகனையும் எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்போது நான் அறிந்து கொண்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் தம் கண்களை உயர்த்தி பார்த்தார். இதோ முச்செடியில் கொம்பு மாட்டிக்கொண்டு நின்ற ஓர் ஆட்டுக்கிடாயை கண்டார். உடனே ஆபிரகாம் அங்கு சென்று அந்த கிடாயை பிடித்து தன் மகனுக்கு பதிலாக எரிபலியாக்கினார். ஆண்டவரின் தூதர் ஆபிரகாமை வானத்தில் நின்று மீண்டும் அழைத்து, ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் என் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், உன் ஒரே மகனை எனக்கு பலியிட தயங்காமல் நீ இவ்வாறு செய்தாய், ஆதலால் நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வழிமரபை பலகி பெருகச் செய்வேன். உன் வழிமரபினர் தம் பகைவர்களின் வாயிலை உரிமையாக்கிக் கொள்வர். மேலும் நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததால் உலகின் அனைத்து இனத்தவரும் உன் வழிமரபின் மூலம் தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வர் என்றார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
திருப்பாடல் 116.
கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்வதே. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்வதே. எனக்கு செய்த எல்லா உதவிகள் நன்மைகளுக்காகவும் அவருக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் தம்
அன்பரின் சாவு அவர் பார்வையில் மிக மதிப்புள்ளது. ஆண்டவரே, நான் உண்மையாக உமது ஊழியன் ஊழியன், நான் உம் பணியாழ்வும் அடியாளின் மகன். நான் உம் பணியாழ்வும் அடியாளின் மகன். என் கட்டுக்களை நீர் அவிழ்த்து விட்டீர். கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்வதே. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்வதே.
இரண்டாம் வாசகம். தூய பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இதற்கு மேல் நாம் என்ன சொல்வோம்? கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? தாம் சொந்த மகனென்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராய் யார் குற்றம் சாட்ட இயலும்? அவர்கள் குற்றமற்றவர்கள் என காட்டுபவர் கடவுளே, அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பளிக்க இயலும்? இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் அன்றோ? இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 6 நாட்களுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஓர் உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றமாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளேரென ஒளி வீசின. அப்போது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினர். இருவரும் இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை. ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட, அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. உடனடியாக அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தபோது அவர், மானிடமகன், இறந்து உயிர்த்தெழுமறை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்கள் இவ்வார்த்தையை அப்படியே மனத்தில் இருத்தி, இறந்து உயிர்த்தெழுதல் என்றால் என்னவென்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
இனிய இதயங்களே, இன்று மனிதன் புதியவைகளை, புதுமையை, புத்துலகை தேடிச் செல்கின்றான். மனித அறிவியலில் மாற்றம், மருத்துவத்தில் மாற்றம், இன்னும் அவனுடைய நடை, உடை, பாவனைகளில் மாற்றம், இவையெல்லாம் அவனின் புற மாற்றங்கள். இதை சைவ சித்தாந்தத்தில் மடை மாற்றம் என்பார்கள். ஆனால் மனிதன் மாற வேண்டியது ஒன்று உண்டு, அதுதான் அவனின் அகமாற்றம். இதை சைவ சித்தாந்தம் மனமாற்றம் என்றழைக்கிறது. ஒரு வால்மீகி மனம் மாறினான், ராமாயணம் பிறந்தது. ஒரு சவுல் மனம் மாறினார், கிறிஸ்தவம் பிறந்தது, மலர்ந்தது, செழித்தோங்கி பரவியது. ஆம், இன்று ஒரு தனி மனிதன் மாறினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஒரு குடும்பம் மாறினால் ஒரு சமூகத்திற்கு வளர்ச்சி. மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டால் ஏற்றங்கள் வாழ்வில் வந்துவிடும். மாற்றம், அது இயேசுவை போன்றதொரு உருமாற்றமாக இல்லாவிட்டாலும் உள் மாற்றமாவது இருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி இயேசுவின் உருமாற்ற நிகழ்வை ஆழமாக எடுத்துச் சொல்கின்றது. இயேசு தன்னுடைய லட்சிய வாழ்வை, இரையாட்சி பணியை இறுதி வரை முழு மூச்சோடு செய்து முடிப்பதற்கு அவருக்குள் ஒரு மாற்றம் தேவைப்பட்டது. அது அவரின் உருமாற்ற நிகழ்வே. அவரின் இந்த உருமாற்ற நிகழ்விற்கு பல அர்த்தங்கள் உண்டு. இயேசு கலிலேயா தொடங்கி கல்வாரி மலை நோக்கிய இறையாட்சி பணியில் அவர் மனிதனாக பிறந்து இறைவனாக உயிர்க்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு முன் சுவை, முன் நிகழ்வு. இயேசு தன்னையே கிள்ளி பார்த்து, தன்னையே உரசி பார்த்து, தன் லட்சியங்களை, தன் போதனை வாழ்வை முழுமையாக நிறைவேற்றி முடிக்க இறை ஆற்றல், இறை வல்லமை, தந்தையின் உடனிருப்பு தேவை என்பதை உணர்த்தும் ஒரு நிகழ்வு. இதைத்தான் அங்கு கேட்ட அந்த அசரீரி, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று எடுத்துரைக்கின்றது. இயேசு தான் இறை மைந்தன் என்பதை ஆழமாக உணரவும் அதை தம் திரு தூதர்களுக்கு உணர்த்தவும் இந்த உருமாற்ற நிகழ்வு அவருக்கு தேவைப்பட்டது. துன்பமே வேண்டாம், வேதனைகள் வேண்டாம், இன்பமே வேண்டும், ஆட்சி அதிகாரமே வேண்டும், இங்கு தங்கியிருப்பது எத்தனை நலம் என்று எண்ணிக்கொண்டு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த தன் திரு தூதர்களுக்கு ஒரு ஆழமான பாடம் கற்பிக்கப்பட வேண்டும். அதாவது, துன்பமின்றி மகிமையில்லை, சிலுவையின்றி வெற்றியில்லை என்று கற்பிக்கவே இந்த தாபோர் உருமாற்றம். இன்று நாமும் மாற வேண்டியவர்களாயிருக்கின்றோம். நம்முடைய போலி வாழ்விலிருந்து, மாயை உலகினின்று, சுயநல போக்கிலிருந்து, ஜாதி மத மொழி வெறியிலிருந்து, நான் என்ற அகந்தையிலிருந்து இன்று கண்டிப்பாக மாற வேண்டும். இந்த மாற்றத்திற்கு தேவை இறை ஆற்றல், இறை வார்த்தை. சைவ சித்தாந்தத்தில் தர்மசேனரான அப்பர் மனம் மாறினார். திருநாவுக்கரசராகி தேவாரம் பாடினார். மதலேன் மரியாள் மனம் மாறினாள், இறை மன்னிப்பு பெற்றாள். சக்கேயு மனம் மாறினார், இறை மீட்பை பெற்றார். கள்வன் மனம் மாறினான், வான் வீட்டை அடைந்தான். ஒருமுறை தாய் ஆமை தன் குட்டி ஆமையை பார்த்து, நீ ஏன் இப்படி அசிங்கமாய் நடக்கிறாய்? மற்ற விலங்குகளெல்லாம் முன்னே நடந்து செல்கின்றன, நீ மட்டும் ஏன் பின்னோக்கியே நடக்கின்றாய் என்றது. அதற்கு அந்த குட்டி ஆமை, நான் ஒன்றும் என் விருப்பப்படி நடக்கவில்லை, நீங்கள் எப்படி நடக்கின்றீர்களோ அப்படித்தான் நானும் நடக்கின்றேன், உங்களிடமிருந்துதான் நானும் கற்றுக்கொண்டேன் என்றது. இனி இதயங்களே, என்று நாம் நம்மை பார்க்க மறந்து அடுத்தவனை பார்க்கின்றோமோ, அப்போது அடுத்தவர் குற்றம், அடுத்தவர் தவறுகள்தான் நம் கண்ணுக்கு தெரியும். இந்த தவக்காலத்திலாவது அடுத்தவனுடைய தவறுகளை பார்க்கும் முன், அடுத்தவனை மனம் மாறச் சொல்லும் முன், நம்மையே நாம் உற்று பார்த்து நாம் முதலில் மாற முயற்சிப்போம். அப்போதுதான் வாழ்வில் உண்மை வளர்ச்சி, மகிழ்ச்சி கிடைக்கும்.
எங்கள் அன்பின் தெய்வமே, கடந்து சென்ற நாட்களில் எங்களை கண்மணி போல் காத்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வருகின்ற நாட்களில் உமது கரம் எங்கள் எல்லோர் மேலும் இருப்பதாக. பயப்படாதே, மகிழ்ந்து கழிகூறு. இறைவன் பெரிய காரியங்களை செய்வார் என்று நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உம்மை துதிக்கிறோம். வனாந்திரமான எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றும். எங்கள் குடும்ப வருமானங்களில் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை தாரும். விழிநீர் மல்க வேண்டுகின்றோம் இறைவா. எங்கள் நாடுகளில், எங்கள் வீதிகளில், எங்கள் வீடுகளில் எவ்வித பிணி நோய் அணுகாமல், சங்கடங்களின்றி யாவரும் சுகமாய் வாழ அருள் பொழிவீராக. எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற பாவங்கள், சாபங்கள், வியாதிகள் யாவும் உமது வல்லமையினால் விரட்டப்படுவதாக. எங்கே இரண்டு அல்லது மூன்று பேர் கூடியிருக்கிறார்களோ அங்கே நீர் இருப்பதாக கூறியிருக்கிறீர். இதோ எங்களோடு உம்மை நோக்கி வேண்டும் அனைவரும் உமது பிரசன்னத்தை இப்போது பெற்றுக்கொள்வார்களாக. அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் உமது அடைக்கலத்தில் வைத்து காத்துக்கொள்வீராக. குறிப்பாக இலங்கையில் அநீதி செயல்களால் அவதிப்படும் எங்கள் தமிழின மக்களை கண்ணோக்கி பாரும். உங்கள் மேலே ஆவியை பொழிந்து உங்களை வெற்றி பெற செய்வேன் என்று எசையா இறைவாக்கினர் வழியாக மொழிந்த எங்கள் தெய்வமே, இலங்கையில் மற்றும் மற்ற இடங்களில் அகதிகளாக சென்றுள்ள எங்கள் அன்புக்குரிய தமிழின மக்களின் வாழ்வு மீண்டும் செழிப்பாக மாறச் செய்யும். அவர்கள் இழந்ததை திரும்ப பெறுவார்களாக. நிரம்பி வழியும் ஆசீர்வாதம் அவர்கள் மேலிறங்கட்டும். இனி வரும் நாட்கள் எங்களுக்கு வழமை மிகுந்ததாக இருக்க வேண்டும் என்று உமி வேண்டுகிறோம். இறைவா, எங்கள் கவலைகள் அனைத்தும் அழித்து நாங்கள் மனநலமும் புது வளமும் பெற்று மகிழ உமி வேண்டுகிறோம். ஆமேன்.
அன்பு நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manave.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manavai.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டெனிஸ் வாய்ஸ்.